ஓம் சிவாய நம. சைவம் தாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கொடிக்கவி. வழங்குபவர் சிவ திரு விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மும்மலங்களிலும் முழுமையாக முங்கி முங்கி கழித்து கழித்து குளித்துக் கொண்டிருக்கிறது, திளைத்துக் கொண்டிருக்கிறது. அது மும்மல குளியல். சொல்ல போனா சேற்றில சகதியில ஆழ்ந்து ஆழ்ந்து இந்த கீழான மிருக பிராணிகள், இந்த பன்றி இதான் தகதியிலையும் சேற்றிலையும் சாக்கடையிலையும் என்ன பண்ணும், திரிமலத்தே குளிக்கும் இந்த உயிர். உமாபதி சிவத்துக்கு இத பார்த்த உடனே பொறுக்கல, மனசு ரொம்ப வேதனைப்படுற. ஐயோ, இந்த உயிர் எதற்காக இந்த உடலை எடுத்தது இல்லையா? ஒரு வரலாறு நம்ம திருவுந்தியார்ல சொல்லுவார், அவரும் ரொம்ப ஆதங்கப்பட்டுதான் சொல்லுவார். ஒரு உழவன் ஒருவன் இருக்கின்றான், விதைப்பதற்காக நிலத்தை உழுகின்றான். பொதுவாக விதைப்பதற்கு முன்னே நிலத்தை பண்படுத்தணும் இல்லையா, உழ வேண்டும். அப்படி உழுவதற்காக இவன் என்ன செய்தானா, ஒரு பொன்னாளாகிய கலப்பையை தயார் பண்ண சொன்னானா, எதுக்கு உழுவதற்கு. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருது, அப்ப இவன் என்ன, அப்ப என்னதை விதைக்க போறான், பொற்கலப்பைய கொண்டு உழுதாம்னா ஒரு பெரிய பொருளை, அரும்பெரும் பொருளை விதைக்கிறதா இருந்தாங்கன்னா பொன்னாளாகிய கலப்பை, அது இப்ப இந்த காலத்துல எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது இல்லையா. பொற்கலப்பை செய்து உழணும்னா அது மட்டுமல்ல, அது உழுதா அந்த கலப்பை என்ன ஆகும், தேயும். பொண்ணு அவளும் எடுத்து போயிடும், மண்ணுக்குள்ள போயிடும். இப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, என்னடாப்பா இவன் இப்படி உழறானே, என்ன பண்ண போறான்னு ரொம்ப உத்து நோக்குகிறோம். கடைசியில் அவன் என்னத்த பண்றான், வரகுங்கிற ஒரு தானியம் இருக்குல்ல, அதை கொண்டு அந்த விதைச்ச இடத்துல பூவரான். அப்ப நமக்கு இப்படி ஒரு மடத்தனமா, வரகு விளைச்சி பெருசாகி வளர்ந்து அதை அறுக்கும், அறுத்து அப்புறம் அதை விற்று அதை பொருளாக்குனா என்ன கிடைக்கும், சாதாரண ஒரு தானியம், சிறுதானியம். வரகு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, உருண்டையா வெள்ளையா பொடிசாரு. அப்ப நம்ம அவனுக்கு நமக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது, எதுக்கு இந்த வரக விதைச்சு அதனுடைய அதுல வர வருமானத்தை தீட்டுக்கு பொற்கலப்பையால கொண்டு உழலாம், இது என்ன பைத்தியக்காரத்தனம், இது என்ன மடமைத்தனம், அப்படித்தானே நமக்கு நினைக்க தோன்றுகிறது. அந்த வேலையைதான் நாம பண்ணிட்டு இருக்கோம். அந்த உழவன் யாரு, நாமதான். இந்த அருமையான பிறவி, மனித பிறவி இல்லையா, என்ன இந்த மனித பிறவியை மதிக்க வேண்டும் என்பார். வேண்டாம் வேண்டாம் என்று நமது அருளாளர்கள் பாடுவார்கள், மனித பிறவியும் வேண்டுவதே என்று பாடுவார் நாமக்கல் சுபர்மா. அப்புறம் வாய்த்ததோ நந்தமக்கு பிறவி மதித்திட மதிக்க வேண்டும், அது வாய்த்தது நமக்கு ஈதோ பிறவி மதித்திடு மீன். எப்படி மதிக்கணும், சிந்தனை சிந்தன காட்சி நாயினை இந்த கண்ணினை திருப்பாத போது காட்சி வந்தனையும் மலர்ச்சியாக்கி வாக்கு உன் மணிவார்த்தை காட்சி. இந்த உடம்பனுடைய இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், வாக்கு உன் மணிவார்த்தை ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு வந்தனை செய்ய வேண்டும். இதுதான் அந்த பிறவியை மதித்தல் என்பதற்குரிய பொருள். வாய்த்தது இது அவ்வளவு வாய்ப்பது என்பது அரிது, அரிது இல்லையா, மானுடராய் பிறத்தல் அரிது. அதை என்ன பண்றோம், பொற்கலப்பையை கொண்டு உழுது வரகு விதைச்ச கதையா இந்த அருமையான உடம்ப வைத்து என்ன பண்றோம், உண்பதும் உறங்குவதும் இல்லையா? இருந்தார் உண்டார் நரைத்தார் இறந்தார் என்று வாழ்க்கைய போய்விடாதபடி எடுக்கணும் இல்லையா? சுந்தரர் பாடல் இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கையை யோசிக்காம அது என்ன பண்ணுது, திரிமலத்தே நின்று குளித்துக் கொண்டிருக்கிறது, திளைத்து ஆடி கொண்டிருக்கின்றது இல்லையா? அப்படி இந்த ஆன்மாவின் நிலை என்ன? கள்ளத்தலைமை. நமக்கு உடையது அல்லாதது இல்லையெல்லாம் எனக்கு எனக்கு. இந்த உடல் நம்முடையதா? அவன் ஏதோ உன்னுடைய வினையை கழிக்கிறதுக்காக இதை வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறான். வினையையும் கொடுத்து இந்த உடம்பையும் கொடுத்து அனுப்பி வச்சிருக்கான். நம்முடையது எதுதான் நம்முடையது, எதுதான் நம்முடையது? எதுவுமே இல்லை. ஆனா நாம என்ன நினைச்சிருக்கிறோம், எல்லாம் இருக்கிறது போக இன்னும் வேணும். தாய்மானவர் சொல்வார், அழகா சொல்வார், ஆசைக்கு ஓர் அழகு இல்லை இல்ல. எல்லாம் நிலம் முழுதும் ஆளினும் அதுக்கு மேல என்ன ஆசை? கடல் மீதும் ஆணை கொள்ளலாம் என்று ஆசை. மாணிக்க வாசகர் உயிர் உன்னிப்பத்துல என்ன சொல்றார், உயிர் உண்ணப்பட்டதை சொல்றார். திருவருளால் உண்ணப்பட்ட நிலை, அவனுக்கே முழுக்க பூரண சரணாகதி அளித்த நிலை. இப்ப இந்த ஆன்மா என்ன பண்ணுது, முழுக்க ஆணவத்தில் திரிமலத்தே குடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த உயிருக்கு அருள் கூடுவது என்றோ, அருள் கூடும்படி அவர்கள் அருளாளர்கள். அதனால கொடி கட்டும் என்ன பண்ணாங்களா, சுவாமி உமாபதி சிவன், இந்த உயிர்களுக்கெல்லாம் அருள் கூடும்படி அந்த கருணை எண்ணத்தோடையே கொடியை ஏற்றினாராம். கொடி ஏற்றும் பொழுது இந்த உயிர்களை பற்றிய நினைவே நினைவு, இந்த உயிர்களுக்கு அருள் கூடுவது எவ்வாறோ என்றோ கூட வேண்டும் என்ற அருள் நோக்கோடு கொடியை ஏற்றினார். இந்த அருள் கூடும்படி என்ற அந்த சொற்றொடர் நிறைய பொருள் அமைந்த சொற்றொடர். அதுக்கு வகை வகையாக பொருள் கொள்ளலாம். அருள் கூடும்படி, அப்போ அவருடைய எண்ணம் என்னது, திரிமலத்தை குளித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆன்மா அருள் குளியல் ஆடுவது என்னாலும். அருள் குளியல், அந்த அருள் குளியல்ங்கிற வார்த்தைய நமது நாவுக்கரசர் பெருமான் அப்படியே சொல்றார், அத்தா உன் அடியேனை அன்பால் ஆட்டார், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டார். அப்ப அது என்னது, அருள் நோக்கில் அவன் நம்மள தீர்த்த மாட்டேங்கிறான், தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டார். அது அருள் குளியல், அதுதான் அருள் குளியல். மும்மல குளியலிலிருந்து இத அப்படியே தூக்கி அருள் குளியல்ல மானந்தி பேர்நந்தி, வாரா வழி திரும்ப கருப்பையாகிய ஊருக்குள் வாராத வழி தந்தான். அவன் பெயர் நந்தி, மானந்தி பேர்நந்தி. ஆறா அமுதளித்தான் ஆனந்தி பேர்நந்தி, பேராயிரமுடை வெம்மான் பேரொன்றியில் ஆறா அருட்கடல் ஆடுக என்றானே. இது அந்த இந்த அருள் நடைக்கு சென்றதுனால அவர் பாடுறார். பெருமான் என்ன சொன்னாரா, ஆறா அருட்கடல் ஆடுக என்றானே. மும்மல குளியல்லிருந்து நான் என்னை தூக்கி எங்க விட்டுட்டான், ஆறா அருட்கடல் இதுல சிலைத்து மூழ்கி என்று ஆறா அருட்கடல் ஆடுக என்றானே. ஒரு குழந்தை இருக்கிறது, அதற்கு பொதுவா குழந்தைக்குன்னா புழுதியில விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். மணல்ல அதுலாம் போய் விளையாடினா பொதுவா இயற்கையா பிடிக்கும், புழுதியில விளையாடிக்கிறது. உடனே உடம்பெல்லாம் புழுதி, மற்றவங்கன்னா அந்த குழந்தை மேல அருவறுப்பா இருக்கும் அதை தூக்கிட்டு வர்றதுக்கு. ஆனா தாய்க்கு அருவறுப்பா இருக்க, அந்த குழந்தையை எடுத்து வந்து அதனுடைய புழுதியெல்லாம் துடைத்து இல்லையா நல்ல நீரில் குளிப்பாட்டி குளிக்க வைத்து நல்ல இனிமையான பாலை அதுக்கு புகட்டி தொட்டிலில் அழகாக போட்டு அதை தூங்க வைப்போம். அந்த குழந்தையும் ஆனந்தமாக நல்ல குளித்தாச்சு. அப்புறம் குளித்த உடனே குழந்தைக்கு நல்ல தூக்கம் வரும், வயிறு நிறைய பாலமுதம் உண்டாயிட்டு, அதனால அது என்ன பண்ணும், நிம்மதியாக தூங்கும். பெருமானும் இதே வேலைத்தான் பண்றார். அந்த சுவாமி என்ன பண்றார், மலம் அறுத்து ஞான நீரில் குளிப்பாட்டி, ஞான சித்தாந்தத்தே என்று தொடங்கும் அந்த சித்தியார் பாடம். மலம் கழுவி வரும் பிறப்பை அறுத்து ஞான நீரில் குளிப்பாட்டி, மலம் கழுவி அந்த புழுதியெல்லாம் துடைக்கிற மாதிரி இவன் என்ன பண்றான், மலத்தை கழுவி அப்புறம் குளிப்பாட்டுறான். எதுல, ஞான நீரில் குளிப்பாட்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பேரானந்தமாகிய பால கொடுக்கலாம், அந்த அமுதினை அழித்து தன் முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன். சித்தாந்தத்தில் சிவன் திருக்கடைக்கன் சேர்த்தி என்று தொடங்குற பாடல்ல வரும் பிறப்பை அறுத்து மலம் ஆனந்தம் அழித்து முதல்ல மலத்தை கழுவி அப்புறம் பிறப்பை அறுத்து அப்புறம் ஆனந்தத்தை அழித்து தன் முத்தாந்த பாத மலர் கீழ் வைப்பன். தொட்டில போடுற மாதிரி இந்த இதை என்ன பண்றான், முத்தாந்த பாத மலர் கீழ் வைக்கிறான். தாய்மானவரும் இதே கருத்தை சொல்வார், உன் அன்பர் மலம் கெட்டு பூரணமாம் தொட்டிலில் செய்போல் துயின்றார் பராபரன். உன்னுடைய பூரணமாகிய தொட்டில், அது என்ன தொட்டிலில் அப்படியே சொல்றார், அவனுடைய திருவடி, திருவடியாகிய அந்த தொட்டிலில் மலம் கெட்டு உன் அன்பர், மலம் கெட்ட அந்த திரிமலத்தில் குளித்து குளிக்காம அவங்க என்ன பண்றாங்க, பூரணமாம் தொட்டிலில் செய்போல் துயின்றார் பராபரமே. உன் திருவடியாகிய தொட்டிலில் குழந்தை போல அவர்கள் தூங்குகின்றார்கள் என்று அந்த சீவன் முத்தர்களை பற்றி தாய்மானவர் பேசுவார். இது வேறதான் என்னது, அருள் குளிர். நம்ம உலகுடைய நாயனார் அம்பலவான சுவாமிகளிடம் தீட்சை பெற்றவர், அவருடைய மாணவர் தம்பிரான் சுவாமிகள், திருவாரூரை ஆதீனத்தில் உள்ள தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் அம்பலவான தேசிகர் மீது உலகுடைய நாயனார் கழி நெடில் என்று பாடியிருக்கிறார். அதுல சொல்வர், அழகிலா உயிர்களின் மலநடைக்கு அரியையாய், மலநடைக்கு அவன் அகப்பட மாட்டான் இல்லையா, அருள் நடைக்கு உண்மையுமாய், அருள் நடைக்கு உண்மையுமாய் என்று இருக்கக்கூடிய அம்பலவான ஆவட துரத்தை அம்பலவான என்று அந்த அம்பலவான சுவாமிகளை வேண்டுவான். அதுபடி அவன் மலநடைக்கு அகப்பட மாட்டான், அருள் நடைக்கு அவன் அடங்கியே விடுவான். ஆக இந்த உயிர்க்கு இதத்தான் அருள் கூடும்படி என்று சொல்கிறார். இன்னொன்னு அருள் கூடும்படி என்பதற்கு, அருள் எப்பொழுது கூடும், ஞானாசிரியன் வரும்பொழுதுதான் அருள் கூடும். அதனால அருள் கூடும்படி என்பது இந்த உயிருக்கு ஞானாசிரியனுடைய வரவு வேண்டும் என்று வேண்டுவதாகவும் கொள்ளலாம். அருள் கூடும்படி என்பதற்கு ஞானாசிரியனுடைய வரவு, ஞானாசிரியருடைய வருகை, ஞானாசிரியருடைய வருகை. திருமந்தத்துல ஒரு அருமையான பாடல், வாழையும் கூரையும் வந்திடம் கொள்வன. அத முதல்ல பொருளை சொல்கிறேன், வாழை, வாழையும் ஒரு வசிக்கக்கூடிய இடத்துல என்ன ஆயிருது, வாழையும் கூரைனா என்னன்னா ரொம்ப முள்ளு உள்ள கரப்பங்கொடி. கூரை என்பது ஒரு கொடி, கரப்பங்கொடி, அதுல ஏகப்பட்ட முள்ளு இருக்கும். வாழையும் கூரையும் அது ஒரு இடத்துல, நம்ம வாழக்கூடிய இடத்துல அவ்வளவும் அந்த இடம் முழுக்கும் அடைச்சி வளர்ந்து நிற்கிறது. இந்த வாழைக்கு கூரை ரொம்ப வன்மையானது, வாழை வந்து லேசா வெட்டியெல்லாம் கூரை கொடிய வெட்ட முடியாது, அவ்வளவு முள்ளும் முள்ளு முள்ளா இருக்கும், பிடிச்சு வெட்டதுக்கே முடியாது, வெட்டுறதும் ஆழமா பதிந்திருக்கும். ஆனா என்ன பண்றான் அவன், அந்த வீட்டுக்காரன், ஏட வாழ்வதற்கு இடம் வேணுமே, இது ரெண்டும் இடத்த முழுக்க அடைச்சு நிற்கும். அதனால வாழைக்கு சூறை வந்து வலிதுதான், வலிது வலிது என்பர். ஆனாலும் என்ன பண்றான், வாழையும் சூறையும் ஒன்றாக வன் துண்டம் செய்துட்டு நல்ல வேரோட அவளத்தையும் வெட்டிட்டு வாழை வாழ அந்த இடம் கொண்டு வாழ்ந்தவாறே அந்த இடத்த திரும்ப எல்லாத்தையும் வெட்டி சுத்தம் செய்துட்டு அங்க நிம்மதியா வாழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த வாழையும் சூனையும் இதை வந்து சூனிய சம்பாஷணை என்று சொல்வார்கள். இது வந்து வெளிப்படையான பாடல். வாழை சூறை அந்த இடம் கொண்டன, இவன் எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டு அதில் உட்கார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கறது பொருள். இந்த வாழையும் சூறையும் எதை குறிப்பது என்றால் இன்பத்தையும் துன்பத்தையும். உலகியல்ல இன்பமும் துன்பமும் நிறைந்திருக்கின்றன. இன்பத்திலாவது அவ்வளவா ரொம்ப அழுந்தாம இருக்கலாம், துன்பத்துல அழுந்தாம இருக்கவே என்ன பக்கு அதை பேசி இதை பேசி என்ன பக்குவப்பட்டாலும் சரி, துன்பம் வந்தாச்சுன்னா அவ்வளவுதான் துவண்டே போயிடும். அதனாலதான் வாழைக்கு சூறை வலிது வலிது என்பர். இதுல அழுந்தாம இருப்பது கடினம் கடினம். இந்த இரண்டையும் வன் துண்டம் செய்துச்சுன்னா என்ன அர்த்தம், இன்பமும் துன்பமும் ஒன்றாக எண்ணக்கூடிய அந்த இருவினை ஒப்பும். இன்பத்தையும் துன்பத்தையும் அது இன்பம் துன்பமே அந்த நினைப்பே வரக்கூடாது. எப்படி நாவுக்கரச பெருமானுக்கு கல்லும் மண்ணும் ஒன்னா எல்லாம் ஒன்னா, நவரத்தன கல்லும் ஒண்ணுதான் கருங்கல்லும் ஒண்ணுதான், அது அவருக்கு அந்த வித்தியாசமே தெரியல. ஓடும் செம்பனும் ஒன்னாவே நோக்கக்கூடிய இல்லையா, போட்டில் தமனியத்தில் சமபுத்தி பண்ணி அப்படின்பாரு அருணகிரி சிவம். அதுபடி இந்த ரெண்டையும் ஒன்னா ஒன்னு போல வன் துண்டம் செய்துட்டு என்றால் அந்த ரெண்டையும் ஒன்றாக இன்பத்தையும் துன்பத்தையும், இது இன்பம் இது துன்பம் என்று கூட நினைக்காத அளவுல பக்குவப்பட்டவே அப்படின்னாதான் அதை வன் துண்டம் செய்ய முடியும். செய்ததுக்கு அப்புறம் அவன் நிம்மதியா வாழ்றான். எங்கே பெருமானின் திருவடி இல்லையா. ஆக இந்த மாதிரி வரும்பொழுதுதான் இருவினை ஒப்பு மலபரிவாதம் சத்தினி பாதம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் யாரு வருவா, ஞானகுரு. திருவருளே ஞானகுருவாக வருவான். அதுவும் அருமையான ஒருத்தர் மந்திர பாடல். இன்னருள் சக்தி இருவினை நேரொப்பில் இன்னருள் சக்தி, இருவினை நேரொப்பில் இன்னருள் சக்தி, குருவனை வந்து குணம்பல நீக்கி. இருவினை நேரொப்பில் இன்னருள் சக்தி. அப்போ திரோதான சக்தி திருவருள் சக்தியாக மாறிடுறா இல்லையா. அதனால இந்த இடத்துல இன் அருள் சக்தினே சொல்றார். இன்னருள் சக்தி குருவனை வந்து குணமல நீக்கி. அப்போ முக்குணங்கள் பயப்படாது இந்த ஆன்மா. அந்த பக்குவப்பட்ட நிலையில் இந்த ஆன்மா என்னப்படாது, முக்குண வயப்படாது. அதனால குணம்பல நீக்கி தரும் எனும் ஞானத்தால் தன் செயலத்தால் திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே. இருவினை நேரொப்பில் இன்னருள் சக்தி குருவன வந்து குணம்பல நீக்கி. குணம் குருவன வந்து குணமென குணம் பல நீக்கி தரும் எனும் ஞானத்தால், தரும் எனும் ஞானத்தால் தன் செயலற்றால் அவனுடைய திருவருள் ஞானத்தால் பதி ஞானத்தால் தன் செயல் அற்றால் திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே. திரிமலம் தீர்ந்து சிவனவன் ஆமே. அவன் சிவமான் தன்மையை பெறுகிறான். திரிமலம் தீர்ந்து சிவன் அவன் ஆமே. அப்ப இந்த ஞானாசிரியனோட வரவு வரும்பொழுது அந்த ஆன்மாவில் திரிமலம் தீர்ந்து அவனுடைய மாயாமலம் உதரப்படுகிறது. மாயைதனை உதறி அப்புறம் வல்வினையை சுட்டு, மாயாமலம் உதரப்படுகிறது, வல்வினை சுடப்படுகிறது, மலம் சாய அமுக்கப்படுகிறது. இந்த மூன்றாதான் திரிமலம் தீர்ந்து. திரிமலம் எப்படி தெரிகிறது? மாயாமலம் உதரப்பட்டு பல்வினை சுடப்பட்டு ஆணவ மலம் அமுக்கப்பட்டு. ஆக திரிமலமும் தீர்ந்து சிவன் அவன் ஆமே. இதுதான் அருள் கூடும்படி இந்த நிலைமை வரதான் எனது அருள் கூடும்படி. அருள் கூடும்படி கொடி கட்டினே. ஆக இப்படிப்பட்ட சிக்கலவுடைய ஆன்மா என்று இந்த சிக்கலிலிருந்து விடுபட்டு அருள்நிலையை அருளில் இருந்து கொண்டே இல்லையா, அருளில் இருந்து கொண்டே அருளை உணராத பரிதாபம். ஆக அப்படிப்பட்ட ஆன்மா இந்த அருள் ஒளியை பெறுவது என்றோ என்ற அந்த அருள் நினைப்போடு கொடியை ஏற்றுகிறார். இந்த கொடிக்கவி நான்கே பாடல்கள் தான், ஆனா ஒரு மிக அற்புதம் நிகழ்த்திய பாடல்கள் நிறைந்தது. நாலே பாடல்கள் கொடிக்கவி. இது வந்து சாஸ்திரத்தில் தோத்திரம் என்று சொல்லப்படும். இல்ல இல்ல, போட்டி பகரோட, போட்டி பகரோட தான் சாஸ்திரத்தில் தோத்திரம் என்று சொல்லப்படும். இது ஒரு அற்புதம் நிகழ்த்திய பதிகமாக நம்ம கொள்ளலாம். இந்த நான்கு பாடல்களையும் அந்த அற்புத பதிகங்கள்னு பாடுவோம்ல திருமுறையில, அதுபடி இது வந்து என்ன சொல்லலாம், அற்புதம் நிகழ்த்திய சாஸ்திர பாடம் என்று சொல்லலாம். கொடிக்கவியை என்ன அற்புதம் நிகழ்த்தியது என்றால், சில்லையில் கொடியேற்றம். அந்த கொடியேற்றக்கூடிய அந்த நாள் இல்லையா, அப்ப அங்குள்ள அதற்குரிய ஆச்சாரங்கள் சடங்குகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இல்லையா. ஒரு பக்கம் மங்கள வாத்தியங்கள் முழக்கம், ஒரு பக்கம் நாதஸ்வரல முழக்கம், ஒரு பக்கம் வேத ஒலிகள், ஒரு பக்கம் அஸ்திர தேவர் வணக்கம், அம்மையப்பரங்கு காட்சி அளிக்கிறார். சுற்றிலும் இல்ல எல்லா ஒலிகளும், வேத ஒலி, நம் திருமுறை பாராயண ஒலி எல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த எல்லாம் அந்த கொடியேற்றக்கூடிய நேரம் வந்துவிடுகிறது. உடனே கொடியை ஏற்றுகின்றன. கொடி என்னாகுது, ஏறவே மாட்டேன். ஏற்றி 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 பார்க்கறாங்க, கொடி ஏற மாட்டேன். இந்த அந்தணர்களுக்கு உமாபதி சிவத்தினுடைய அருமை தெரியும், ஆனாலும் அவரை ஏத்துக்கிறதுக்கு மனசு வரல. ஆனா சுவாமி அசரீதியாக சொல்கிறார், உமாபதி சிவம் வந்தால்தான் கொடி ஏறும். என்ன மைண்டாலும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. உடனே ஒடி போறாங்க, போய் அவர் அவர்த்த விண்ணப்பிக்க. அவர் ஏற்கனவே அருள்லதான் மூழ்கி இருக்கிறார், அதனால அந்த அருளில் மூழ்கி இருக்கும் அவர் இங்கு வருகிறார். அந்த அருள் கொண்ட மனத்தோடு இந்த கொடிக்கவியை பாடுகிறார். அவ்வளவுதான், பாடி முடித்தவுடன் ஒருத்தரும் ஒரு பிரயத்தனமும் பண்ணல, ஒரு ஏற்பாடு பண்ணல, அந்த கொடி தானாகவே. அதனால இந்த கொடிக்கவியானது அற்புதத்தை நிகழ்த்திய அரும்பெரும் நான்கு பாடல்களை கொண்டது. இப்பொழுதும் நிறைய தலங்கள்ல கொடியேறும் பொழுது கொடிக்கவிய பாடுவார்கள். அதுல முதல் பாடல் தான் நான்கு வரிகள் கொண்ட இந்த பாடல். ஆக இதுல வந்து நம்ம முதல்ல பார்த்தோம், ஒளி என்பது திருவரு சக்தியும் இருள் என்பது ஆணவ மலத்தையும் ஒன்றே இடம் என்பது ஆன்மாவையும் குறிக்கிறது. அதனால அந்த முதல் வரியில பதி பசு பாசங்களின் இருப்பை புலப்படுத்துகிறார். பதி பசு பாசங்களின் இருப்பை புலப்படுத்துகிறார். அப்புறம் உயிருக்கு உயிராய் தெளிந்த அறிவு திகழ்ந்துள்ளதேனும் சொல்றார் இல்லையா, அது இறைவனுடைய என்ன என்ன இலக்கணம், தடத்த இலக்கணம், இறைவனுடைய தடத்த இலக்கணம். உயிருக்கு உயிராய் கலந்து நிற்று என்று சொன்னமையினால் இறைவனுடைய தடத்த இலக்கணத்தை பற்றி பேசுகிறார். இறைவனுடைய தடத்த இலக்கணம் பேசப்படுகிறது. உயிருக்கு உயிராய் நிற்றல் என்பதில் இறைவனுடைய தடத்த இலக்கணம் பேசப்படுகிறது. அருள் கூடும்படி என்பதனால் ஆன்மா செய்ய வேண்டிய சாதனம். எப்ப ஞானாசிரி வருவார்? சரிய கிரிய யோகங்களை முற்றுவித்தது. அதனால ஆன்மா செய்ய வேண்டிய சாதனம் பேசப்படுகிறது. கூடும்படி என்றதினால் சாதனத்தின் பயனும் சொல்லப்படுகிறது. நானே வழியில சித்தாந்தம் அவ்வளவு அடைக்கேன். அடுத்த பாடல் அடுத்த ஊர்ல வேணா பார்ப்போம்.